நண்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரியம் மைக்கேல். போராளிகளின் வசம் உள்ள ஏமனின் வடக்கு பகுதியில் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த பள்ளி குழந்தைகள் உட்பட டஜன் கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான பேருந்து அப்போது சாடா பிராந்தியத்தில் உள்ள தயான் சந்தை வழியாக பயணித்துக் கொண்டிருந்ததாக காயமடைந்த மௌசா அப்துல்லா கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 43 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹூதிக்கள் நடத்தி வரும் அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 10 வயதிற்கும் குறைவானவர்கள் என்று செஞ்சிலுவை சங்கம் கூறியுள்ளது. சவுதி தலைமையிலான கூட்டுப்படை இந்த தாக்குதல் சட்டப்படியானது என்று தெரிவித்துள்ளது. கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இட்லிப் மாகாணத்தின் மீது சிரிய அரசு நடத்துகின்ற தாக்குதல் லட்சக்கணக்கான குடிமக்களை இடம்பெயர செய்யும் என்று ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்திருக்கிறது. தரை தாக்குதலாக அமையும் என்று அவர்கள் கூறுகின்ற தாக்குதலுக்கு தயாராகும் வகையில் நாட்டின் தென்மேற்கில் உள்ள இட்லிப் மாகாணத்தின் முக்கிய நகரத்தின் மீது ஷெல் தாக்குதலை சிரியா படைப்பிரிவுகள் தொடங்கியுள்ளதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இட்லிப் மாகாணத்தில் போரை இயன்ற அளவு தவிர்க்க முயற்சிப்பதாக ரஷ்யா, துருக்கி மற்றும் ஈரான் உறுதி வழங்கியுள்ளதாக சிரியாவுக்கான ஐநா மனிதநேய உதவி நிறுவனத்தின் தலைவர் ஜெனீவாவில் கூறியுள்ளார். இரத்தம் சிந்தப்படுவதை தடுக்க தூதாண்மை அதிகாரிகள், இராணுவ தூதர்கள் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவார்கள் என நம்புவதாக அவர் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அமெரிக்கா விதித்துள்ள தடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, சட்டப்பூர்வமற்றவை என்று கண்டித்திருக்கும் ரஷ்யா இதற்கு பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது.
Мы считаем категорически неприемлемым увязку новых рестрикций, которые мы по-прежнему.
மிகவும் குறைவாக இருந்து வரும் அமெரிக்க ரஷ்ய இருதரப்பு உறவை அமெரிக்கா மேலும் சேதமடைய செய்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ரஷ்யாவை மோசமாக காட்டி அதற்கு பாதிப்புகளை ஏற்படுத்த அமெரிக்கா முயல்வதாக செய்தி தொடர்பாளர் மரியா சகோரோவா குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் முன்னாள் உளவாளி மீது கடந்த மார்ச் மாதம் இங்கிலாந்தில் நச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பின்னணியில் ரஷ்யா இருந்ததற்கான சான்று எதுவும் வழங்கப்படவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த புதிய தடைகளுக்கான சாக்குப்போக்கு காரணம் புனையப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வீசிய சூறாவளியால் இறந்தோரின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை புவர்ட்டோ ரிகோ அரசு கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த சூறாவளியால் 64 பேர் உயிரிழந்துள்ளதாக இதுவரை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் இணையதளத்தில் வெளியான அறிக்கையில் சுயாதீன நிறுவனங்கள் வழங்கிய எண்ணிக்கைக்கு மிகவும் நெருங்கியதாக 1400 பேருக்கு அதிகமானோர் இறந்துள்ளதை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த புவர்ட்டோ ரிகோ மீட்புதவி மற்றும் மீள்கட்டமைப்புக்கு சுமார் 140 பில்லியன் டாலர் தொகையை பெடரல் அரசு வழங்க வேண்டும் என்று கோரி வருகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தற்போது நிலவி வருகின்ற வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மீது வீசப்படும் ராக்கெட் குண்டு தாக்குதல்களை நிறுத்துவதாக காசாவில் உள்ள ஆயுதப்படையினர் கூறியுள்ளனர். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியானவுடன் இஸ்ரேலின் பெர்ஷபா நகரில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை ஒலிக்க தொடங்கியது. உயிரிழப்புகள் பற்றி எந்த தகவலும் இல்லை. காசாவிலிருந்து ஏவப்படும் ராக்கெட் மற்றும் மோட்டார் குண்டு தாக்குதலுக்கு பதிலடி என கூறி ஏவுகணை தாக்குதல் நடத்தும் இடங்களை குறிவைத்து இரவு முழுவதும் காசா மீது இஸ்ரேல் டஜன் கணக்கான வான்வழி தாக்குதலை நடத்தியது. காசா எல்லைக்கு அருகிலுள்ள பல இஸ்ரேலியர் இதில் காயமடைந்துள்ளனர். இந்த வாரம் கைது செய்யப்படும் 8வது பத்திரிகையாளராக சுயாதீன பெலபான் செய்தி நிறுவனத்தின் தலைமை பதிப்பாசிரியர் பெலாரஸில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் சந்தாதார செய்தி நிறுவன பக்கத்தில் நுழைகின்ற பிற மக்களின் தகவல்கள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக காவல்துறை விசாரணைக்காக இரியானா ஷிவ்ஷியானா கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் டயச்சே வெல்லே வானொலி நிலையத்தின் செய்தியாளரான பால்யாக் பைனோஸ்கியும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை விடுதலை செய்ய இந்த வானொலி நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஊடக சுதந்திரத்தோடு இந்த கைதுகள் தொடர்புடையவை அல்ல என்று பெலாரஸ் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரிட்டனின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் போரிஸ் ஜான்சன் பதவியிலேயே விலகிய பின்னர் ஊதியம் பெறுகின்ற பணி ஒன்றை ஏற்றுள்ளதால் அமைச்சர்கள் தொடர்பான விதிமுறைகளை அவர் உதாசீனப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட 3 மாதங்கள் வரை காத்திருத்தல் மற்றும் இந்த குழுவை கலந்தாலோசிக்காமல் டெய்லி டெலிகிராப் செய்தித்தாளில் அவர் பணியேற்றிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த கண்காணிப்பு குழு கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.